சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, கடந்த வாரம் ஒளிப்பட வித்தகர் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள் பத்திரிகை ஊடகத்தில் தம் பணி என்னவாக இருந்தது, தாம் சந்தித்த சமூக தலைவர்கள் யார், அவரோடு தாம் பெற்ற சுவையான அனுபவங்களை உணர்வு பூர்வமாக வழங்கினார் திரு சுபாஷ் சுந்தரம் அவர்கள். இவரின் நேர்காணலை தொடர்ந்து இந்த வாரமும் கேட்கலாம். ஐயா வணக்கம். கடந்த வாரம் முன்னாள் முதல்வராக இருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு நீங்கள் கொண்டிருந்த நட்பையும் அவர் மூலமாக நீங்கள் பெற்ற அனுபவங்களை அழகாக எங்களது இனிய இதயங்களுக்காக வழங்கினீர்கள். திரு எம்ஜிஆர் அவர்கள் மூலமாக நீங்கள் பெற்ற அனுபவங்களைப் போல வேற எந்த தலைவர்களிடத்திலாவது அனுபவங்கள் கிடைச்சிருக்குங்களா உங்களுக்கு?
நான் நூற்றாண்டு விழா கண்ட பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நான் கோபாலபுரம் பள்ளியில் 6வது படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் எங்கள் பள்ளிக்கு வந்து விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். அதே காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பதவி 9 ஆண்டுகள் நீடித்த போது நான் முதல் பத்திரிகை அனுபவத்துக்காக அவருடைய இல்லத்திற்கு நிருபராக சென்ற அனுபவம் மறக்க முடியாத அனுபவம். அவருடைய பேச்சுகளை குறிப்புகளை எடுக்கும்போது விஷயம் கவனிப்பாக சொல்வார்கள். எல்லா பத்திரிகையாளர்களும் முதலில் அவர் பேசுவதை கேட்டுக்கொள்வார்கள். அப்பொழுது அவர் சொல்வார், இதெல்லாம் இன் கேமரா, இதெல்லாம் வந்து போடக்கூடாது என்று சொல்வார். அப்புறம் முக்கியமான விஷயத்தை ஒரு பிரீஃப் பண்ணி சொல்வார். அது அவருடைய வழக்கம். அதே மாதிரி அப்ப இருக்க பத்திரிகையாளர்கள் வந்து அதை கடைபிடித்தார்கள். அவர் என்ன சொல்வாரோ என்ன இருக்குவாரோ அதை வந்து பத்திரிகையாளர் போடுவாங்க. நான் ஆர்வக்கோளாறுல ஒரு தடவை நோட் புக் எடுத்த போது, இல்லை சும்மா இரு, நம்ம சொல்றது போல கேளு அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்தில் இருந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற மூத்த நிருபர் ஒருவர், நான் என்ன சொல்லலாம் அப்புறம் சொல்றேன், நீ எழுதலாம்னு சொல்லி சொன்னார். அதோடைய அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் பத்திரிகை துறையிலிருந்து நான் புகைப்படத்துறைக்கு வந்தபோது அவருடைய பிறந்தநாள் விழா வந்து ஜூலை மாதம் வந்து 15ஆம் தேதி. ஒவ்வொரு ஜூலை மாதமும் காலையில் அவர் வீட்டுக்கு போய் படம் எடுப்பேன். இப்படி ஒவ்வொரு வருஷமும் அவருடைய நிகழ்ச்சிகளை படம் எடுக்கும் வாய்ப்பு நான் பெற்றேன். அவருடைய டூருக்கெல்லாம் நிறைய போக வேண்டியது இருக்கலாம், டூருக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன். அவர் போயிருந்தபோது அவருடைய விருதுநகரில் அவருடைய வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை பார்க்கும்போது அந்த வீடே சின்ன வீடு. நாங்கள் வந்து பத்திரிகையாளர்கள் வந்திருக்கோம், ஐயா வந்து வந்திருக்காரு இருந்தபோது அந்த அம்மா உடனே வந்து பிள்ளை வந்திருக்காருனா பால் காட்சிக்கு சொல்லி எதுவும் ஆதரவு சொல்லிட்டு ஏதோ ஒரு மாணிக்கத்தை பார்த்தேன், ஊரில் இருக்க மாணிக்கெல்லாம் வந்து என்னை பார்க்கறது சொல்லி இது பண்ணாங்க. அந்த அம்மாவோட நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அனுபவம் சொல்லுமோன்னா, சென்னையில் காந்தி கிராமோதய பவன் இது ஒரு இது நடத்திட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கால் கையெல்லாம் ஊனமான ஒரு பையன் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். அவனை அங்கே தேர்த்திட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்காரங்க வரவங்க அவனை பார்த்து காசு கொடுப்பாங்க. ஒரு முறை காமராஜர் வந்தபோது அவர் காலை பிடிச்சிக்கிட்டான். ஐயா என்னை இங்கேருந்து தேர்த்துறாங்க ஐயா, எனக்கு வழி கிடையாது, வேலைக்கும் செய்ய முடியாதுங்க, வேலையே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு தள்ளு வண்டியில் அவனே தள்ளிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு தங்கச்சி ஒரு அம்மா, அதையும் பிச்சை எடுத்து காப்பாற்ற ஒரு சூழ்நிலை போது அவனை ஏன் அவனை இது பண்ணுறீங்கன்னு விட்டார். அவனுக்கு காமராஜர் மேலே ஒரு அபரிவிதமான ஒரு பக்தி உண்டாகி ஒரு முறை காமராஜர் பிறந்த நாள் விழாவுக்கு ஒரு காந்தி சிலையை அவனை வாங்கிட்டு மவுண்ட் ரோட்லேருந்து அந்த வண்டியை தள்ளிட்டே வந்தான். இதை நான் பார்த்தேன். வழியில் பார்த்து இவன் இங்கே போகிறான் அப்படின்னு போனான். இவன் காமராஜர் வீட்டு வழியாக வந்தான். அது வந்தான், வந்து வரிசையில் நின்னான். வரிசையில் நின்று வந்தான், காமராஜிட்ட அந்த சிலையை கொடுத்தான். அந்த கோபத்தில் அவனை அப்படி மூஞ்சில் ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு நெத்திட்ட கையை கொண்டுட்டு போய், உனக்கு எதுக்குல இந்த வேலை அப்படின்னு சொல்லி ஒரு கற்று கத்துறாரு. டக்குன்னு கிளிக் பண்ணிட்டேன். அது அந்த கோபம் வந்து அந்த புகைப்படத்தில் தெரியும். என்ன அவர் கத்துறாருன்னு சொல்லி பாக்கி போய் பழகாரு யாருமே எடுக்கல. அந்த கோவப்பட்ட போய் படம் எங்கிட்ட தான் இருக்கு, இப்போ இருக்கு. அப்புறம் என்ன செஞ்சாங்க, இல்ல இல்ல அதை கொடுக்குற மாதிரி எடுக்க கொடுக்குற மாதிரி எடுக்கணும் சொல்லுதான். இந்த பத்திரிகையாளர் போட்டோக்காக கேட்கறாங்களுக்காக மூஞ்சி அப்பவும் அந்த கோவம் தனியாத ஒரு மோத்தை வச்சுட்டு இருக்குமான மோத்தை வச்சுட்டு அப்படி போஸ்ட் கொடுத்த மாதிரி எடுத்துட்டு அப்படி முறைச்சியை அமைச்சிட்டார். அதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் எடுப்பது பிச்சை, இவனுக்கு இவனுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லி அதை வந்து இவனுக்கு தேவையில்லாத விஷயத்தை ஏன் தேவையில்லாங்கிறதுக்காக அவர் கண்டிச்சார் பாருங்க, அந்த கண்டிப்பு. ஆனால் அந்த கண்டிச்சவன் வந்து அவர் இருந்தபோது வருவானா அப்படி என்பதற்காக நான் காத்திருந்தேன். ஆனால் அவர் இருந்தபோது ஒரு ரீத்து ஒன்று, எல்லாரும் மாலை கொண்டு வந்தார்கள், முறைப்படி ஒரு ரீத்து ஒன்று கட்டி அந்த ரீத்தை எடுத்து அந்த ஏற முடியாத படிகளில் தவழ்ந்து யாரிடமும் அவன் கையில் கொடுக்கவில்லை. அந்த லீத்தை அவருடைய காலடியில் சமர்ப்பித்து இரண்டு நாள் கழித்து அவனை பார்த்தபோது சொன்னான், ரெண்டு நாள் அவர் பாலியை தூக்குறவரை நான் சாப்பிடலையா, இப்பதான் வந்து சாப்பிடலன்னு சொல்லி இது பண்ணான். அதனால முத முத அவன்கிட்ட காமராஜர்கிட்ட அவன் கொடுத்த பழத்தை அவர் பழத்தை அவனை போட்டு கொடுத்தேன். அவன் அந்த வண்டியில் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாளாக இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு இது பெங்களூர் கோவிங்க போய் இறந்துட்டான்னு சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு நிகழ்வுகள் ஒரு பலப்பிடிப்பாக ஒரு வரலாறு போன்ற ஒரு நிகழ்ச்சியை காமராஜர் நடந்திருக்கேன். அப்பொழுது என்னுடைய திருமணம் 1975 நடந்தது சென்னையில். அப்பொழுது அவர் பத்திரிகை வைக்க போனேன். அப்பொழுது அவருக்கு சக்கர வியாதி ஆரம்பம், அதுக்காக எக்ஸசைஸ் செய்து கொண்டிருந்தார். அதுக்காக டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர்கள் படம் எடுத்துக்கணும்னாங்க, இந்த டாக்டர்களுக்கு படம் எடுத்து கொடுக்க சொல்லி அதனால படம் எடுத்து டாக்டர் கொடுத்துட்டு திருமணத்துக்கு அழைச்சேன். என்னால் வந்து ரொம்ப நாளும் இருக்க முடியாது, சக்கரவியாதி வந்துச்சு இல்லை, நீங்கள் திருமணத்தை ஆரம்பி ஒரு அரை மணி நேரம் இருக்கிற மாதிரி வரேன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்து அவர் திருமணத்துக்கு சென்னையில் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் அந்த திருமணத்துக்கு அவர் நிறைய வந்து வாழ்த்து வந்தார். வாழ்த்து வந்தபோது அப்போ வீரமணி இருந்தாங்க, பெரியாட்டில் அப்போ மணியம்மை இருந்தாங்க. மணியம்மை எதுக்கு அவரை பார்த்துட்டு வீரமணியை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா வந்து சோர்வாக இருக்காரு, ஐயா பெரியார் ஐயா யூஸ் பண்ண வண்டி நம்மகிட்ட இருக்குது, ஐயா பயணத்துக்கு யூஸ் பண்ணுறது தான், அதை யூஸ் பண்ணிட்டு அவருக்கு வேணாம் வேணாம் கேட்டுப்பாருன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா திருமண மண்டபத்திலேயே இப்போ ஐயாட்ட வந்து வீரமணி கேட்டார், இந்த மாதிரி பெரியார் யூஸ் பண்ண வண்டி இருக்குயா, எல்லா சௌகரியமாக இருக்குது, நீங்கள் படுத்துட்டே கூட போகலாம், அந்த மாதிரி அந்த வண்டி யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு, பெரியாரை விட்டுருவான்னு, பெரியார் போனால் விட்டுருவான், போகிற வரத்துக்கெல்லாம் நான் போனால் வழியில் மனு கொடுத்து என்னை போகலாமல் செஞ்சிருவான்னு, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, அப்புறம் யோசனை பண்ணலாம்னு சொல்லி அவருடைய தன்மையை உணர்ந்து அவர் சொன்னார். எந்த விதத்திலையும் அதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனாக வரவேற்கு மாணவனாக இருந்து என் திருமணத்துக்கு அவரே வந்து வாழ்த்தும் வரும் வரலும் ஒரு பேர் பெற்றது வந்து மறக்க முடியாத ஒரு.
அதுக்கு அடிப்படை காரணம் இந்த பத்திரிகை துறையும் இந்த புகைப்பட துறையும் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
கட்டாயம் அதுதான், அந்த தொழில் மூலமாக தான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தப்பட்டதும் உலகம் பூராகும் எனக்கு உலகம் பூரா சுற்றி வரதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. மக்களை சந்திக்கும் வாய்ப்புகள் கிடைப்பது என்பது பத்திரிகை துறையில் தான் அதிகம். ஆனால் ஒரு பத்திரிகை துறை இருந்தனால்தான் நான் 22 அடுக்கு மாடி கட்டிடத்திலும் என்னால் படுத்து தூக்க முடிந்தது, சாதாரண சிறைச்சாலை சாதாரண கட்டாந்தரையிலும் என்னால் படுத்து தூக்க முடிந்தது. அது ஒரு பத்திரிகை நிறுவனமாக ஏற்பட்ட அனுபவம் தான் இதுக்கு காரணம்.
ஐயா, ஒரு பத்திரிகை அப்படின்னு சொன்னா எழுத்துத்துறையும் ஒளிப்பட பதிவுத்துறையும் இணைந்து செயல்பட வேண்டியுள்ளது. ஆக இந்த பத்திரிகை துறையில் ஒளிப்பட பதிவுத்துறையினுடைய பங்கு எப்படி இருந்தது, அதே நேரத்தில் ஒளிப்பட கலைஞருடைய பங்கு என்ன என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
சில ஆங்கில நடிகர் நடிகைகளுடைய திருமணங்கள் எப்படி நடந்தது என்பதற்கு செய்தியை விட புகைப்படங்கள் தான் ஆதாரம் என்பதற்காக அவர்கள் செல்லும் இடங்களெல்லாம் சென்று அதற்காக காத்திருந்து டெலிபோட்டோ லென்ஸ் போன்ற பெரிய சாதனங்களை பயன்படுத்தி படமெடுத்து காட்டியது பத்திரிகை துறை தான். இன்னும் சொல்லப்போனால் கென்னடி அவர்கள் இறந்தபோது அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போகும்போது அவருடைய சிறிய மகன் வந்து செல்வீட்டு அடிப்பதை போன்ற ஒரு படம் இன்னும் நினைவில், யார் பார்த்தாலும் அதை நினைவு கொள்வார்கள். அப்படி ஒரு படத்தை எடுத்ததும் புகைப்படக்காரர் தான். அந்த ஜான் கென்னடியுடைய மனைவி தன்னுடைய மோதிரத்தை கழுத்தி போடும்போது அந்த சவப்பட்டிகளின் அருகில் போடும்போது அதை எழுத்ததும் புகைப்படக்காரர் தான். ஆக்ஷன் பிக்சர் யாரும் சொல்ல முடியாத விஷயங்களை சொன்னாலும் நம்ப முடியாத விஷயங்களை புகைப்படம் மூலமாக பல நிருபர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். மாறு வேடத்தில் யார் வந்தாலும் தலைவர்கள் வந்தாலும் அவர்களை கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கான முக்கியமான தடயங்களை நாம் வைத்திருக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் சென்னையில் ஜெகஜீவன் ராம் என்று ஒரு மத்திய மந்திரி, நேரு காலத்திலிருந்து மந்திரியாக இருந்தவர். அவரை ஜெகஜீவன் ராம் என்றால் ஒரு தொப்பி, ஒரு சர்வாணி, அது மேலே ஒரு கோட்டு, பஞ்சகாட்சியம், இப்படி கட்டியதுதான் ஜனங்கள் மத்தியில் தெரியும். ஆனால் அவர் சென்னையில் ஒரு முக்கிய தலைவர்கள் விட்டு கல்யாணத்துக்கு வந்தார். வரும்போது வெறும் கதை சட்டை மட்டும் போட்டு வந்தார். இதை தூரம் இருந்து பார்த்தோன்னா 10-15 பொய்ப்பாளர்கள் மத்தியிலே இவர் ஜெகஜீவன் ராம் வருகிறார் அப்படின்னு இருந்தும் மேலிருந்து காமராஜர் மட்டும் எழுந்தார். இதை பாக்கி பொய்ப்பாளர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஆகா, ஜெகஜீவன் ராம் வருகிறார் என்று மெதுவாக யாருக்கும் சொல்லாமல் பரபரப்பு இல்லாமல் நான் போனேன். காமராஜர் விடுவிழுந்து ஓடி அவரை வரவேற்றார். ரெண்டு பேரையும் படம் எடுத்தேன். அந்த படம் வந்து மறக்க முடியாத ஒரு படம். ஏனென்றால் அப்புறம்தான் புகைப்படக்காரர்கிட்ட யார் அது ஜெகஜீவன் ராம், அவர் தான் முக்கிய விருந்தினர், அவர் படம் எடுக்க தான் நாங்கள் வந்துடும், நாங்கள் விட்டுட்டோமையா கோட்டைன்னு சொல்லி சொன்னாங்க. காரணம் என்னென்றால் அவர்களுடைய உருவத்தை இவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது ஜெகஜீவன் ராம் என்றால் இப்படிதான் வருவார், ஏன் இப்படி வரக்கூடாது, எப்பொழுது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பது ஒரு உதாரணத்துக்காக எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இங்கே வைக்கிறேன்.
ஐயா, அரச காலத்திலிருந்தே இந்த பத்திரிகை துறை செயல்பட்டு வந்திருந்ததை நாம் வரலாறுகளில் அறிவோம். இந்த வானொலி வந்த பிறகு இந்த பத்திரிகையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது? 75களில் தொலைக்காட்சி வந்த பிறகு பத்திரிகைகளுடைய பங்கு எப்படி இருந்தன? தற்பொழுது தனியார் தொலைக்காட்சிகள், பண்பலை வானொலிகள் இருக்கின்ற இந்த கணினி யுகத்தில் பத்திரிகைகளினுடைய பங்கு எப்படி இருக்கின்றன? அவைகள் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
எந்த காலகட்டத்திலும் பத்திரிகை படிப்பது என்பதை அழிக்க முடியாது என்பதுதான் என்னுடைய ஆழ்ந்த கருத்து. ஏனென்றால் பத்திரிகை செய்திகளில் விவரமான செய்திகளை எழுதி வெளியிட நேரம் இருக்கிறது. அதை எழுதினால் படிப்பதற்கு நமக்கு நம்முடைய கையிலேயே அதை படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் வானொலியில் சுருக்கமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதனுடைய விவரத்தை அறிவதற்கு பத்திரிகைகள் உதவுகின்றன. பத்திரிகைகளும் ஊடகங்களோடு ஒன்றிவிட்ட தன்மையால் பத்திரிகைகளை யாரும் அழைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து.
பாவாணர், பாவேந்தர் பாரதிதாசன், தந்தை பெரியார், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவர்களின் தமிழ் பணிக்கு பிறகு பத்திரிகைகளில் சில மாறுதல்கள் உருவாகின. ஆனால் தற்பொழுது ஒரு பிரபலமான பத்திரிகை சமீபத்தில் கும்பகோண தீ விபத்தில் குழந்தைகள் இறந்ததற்காக தமிழக அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டிருந்தது. இதனை தலைப்புச் செய்தியாக வழங்கியிருந்த ஒரு பிரபல பத்திரிகை இன்று பள்ளிகள் விடுமுறை என்பதற்கு பதிலாக இன்று பள்ளிகள் லீவு என்று ஆங்கில கலப்போடு செய்தி வெளியிட்டிருந்தது. இது சரிதானா?
கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இதை வந்து உடனடியாக வந்து தமிழ் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவரும் வந்து உடனே அந்த பத்திரிகைகளுக்கு சொல்ல வேண்டும், இப்படிப்பட்ட இதை எழுதியிருக்கிறீர்கள் என்று தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தால் எந்த பத்திரிகைகளும் பின்வாங்கிக் கொள்வார்கள். எதிர்ப்பு இல்லாத போதுதான் அதுக்கெல்லாம் வலிமை வரும். ஒன்றுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த வலிமை குறைந்து விடும். அதனால் நம்முடைய எதிர்ப்புகளை உடனே காட்டுவதற்கு அதோட வாய்ப்பாக கருதி இப்படி இருந்தால் வரும்போது எல்லாம் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு ஒரு அமைப்பே கூட ஏற்படுத்தி இப்படியெல்லாம் திருத்த எழுதும் பத்திரிகைகளுக்கு ஒரு அமைப்பிலிருந்து கடிதம் போவது போய் சென்றால் விரைவில் இதையெல்லாம் மாற்ற முடியும். மாற்ற முடியாத உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே மாற்றலாம். நாங்கள் இன்றும் காமராசர் தான் போடுவோம். பழமொழி சொல்ல என்னுடைய தமிழ்நாட்டு பத்திரிகை துறையில் இருந்ததால் இன்னைக்கும் எழுதும்போது வடமொழி சொல் கலக்காமல் தான் என்னால் தமிழ் எழுத முடியும். ஏனென்றால் பழக்கம். அந்த பழக்கத்தால் வந்து சித்திரமும் கைகளுக்கும் சிந்தமும் நாப்பழக்கம் என்பது போல் நாப்பழக்கத்தும் கைப்பழக்கத்திலும் பழக்கத்தால் வர வேண்டியது தவிர இது பிறப்பால் வர வேண்டியதில்லை. இது பழக்கத்தால் வர வேண்டிய மாற்றுகளை நாம் மாற்றிக்கொள்வதற்கு எவ்வளவோ இது இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் எடுத்தால் கட்டாயம் மாறும்.
கருத்தை சொல்க, உன் கருத்தை சொல்லுவதில் ஆயிரம் வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை அடிப்பாரை போற்றுதற்கும் ஏடு பல வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ தமிழர்களில் எழுதுகோல் வேலை ஏதையால் செய்தற்கும்
இனி இதயங்களே, இதுவரை ஒளிப்பட வித்தகர் திரு சுபா சுந்தரம் அவர்கள் பத்திரிகை ஊடகத்துறையின் மூலம் சமூக நலத்திற்கு போராடிய மாபெரும் தலைவர்களோடு வாழ்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு கனகராஜ், ஒலிப்பதிவு பிலமி அலெக்ஸ்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.